தொடர்ந்து மத்தேயு 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விதத்துல ரெண்டு வாரத்துல இந்த வசனத்தை விட்டு நகர முடியல. ஒரு சில நேரங்களில் அந்த வசனம் நம்மள பிடிச்சிக்குதுன்றோம் இல்லைங்களா, அந்த வசனத்தை விட்டு நகர முடியல. ஏன்னா ஒரு இந்த சப்ஜெக்ட் நம்ம இது வரைக்கும் படிச்சதில்லை, அதனால கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம படிச்சுட்டு வரோம். இன்னைக்கு எப்படியாவது முயற்சி செய்து அந்த 4 வசனத்திலிருந்து நகர்ந்து போயிடலாம்னு நான் பார்க்கறேன், பார்ப்போம். இதுல ரெண்டு சர்மன்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்கோம். முதல் வசனத்தை வச்சேன், முதலாவது மாயமாலத்தினுடைய பெரிய பயங்கரம். முழு வேதமும் மாயமாலத்தை எவ்வளோ கண்டித்து எவ்வளோ எச்சரிக்குது, அது எவ்வளோ அகோரமாக பயங்கரமாக வேதம் நம்மளுக்கு காமிச்சிருக்குன்னு முதல் பிரசங்கத்தில் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது போன வாரம் பார்த்த பிரசங்கத்தில் ஆண்டவர் நீதியின் செயலாக முதலாவது எடுத்து வைக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுக்கறத பத்தி பேசுறார் இல்லைங்களா. கொடுக்கறத பத்தி, ஒரு மனுஷனுடைய நீதியின் செயல் அவன் முதலாவது குணம் எங்க தெரியும்னா அவன் கொடுக்கறதுல பார்க்கலாம். அத வந்து ரெண்டு விதமான கொடுக்கறத பத்தி வேதம் சொல்லியிருக்கு. ஒன்னு வந்து சபைக்கு முறையாக தொடர்ந்து ஆர்டரா வாரம் வாரம் கொடுக்கறத பத்தி வேதம் சொல்றத பாக்கிறோம். ரெண்டாவதாக ஏழைகளுக்கு கொடுக்கறத பத்தி நம்ம பார்க்கிறோம். அத சபையாக கொடுக்கறது, சபைக்கு கொடுக்கறது, எந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் வச்சு நம்ம கொடுக்கணும்னு போன வாரம் பல 8 கொள்கைகளை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம தொடர்ந்து இந்த வசனங்களை நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இப்பதான் டெக்ஸ்டுக்கு போறோம், ரெண்டு வாரமும் ஒரு முகவரியா இருந்துச்சு. இந்த 4 வசனங்கள், 6வது அதிகாரம் 1-ல் இருந்து 4 வசனங்களை 3 தலைப்புல இருந்து பார்ப்போம். நான் போன வாரம் கூட சொல்லியிருந்தேன். முதலாவது இந்த வசனம், முதலாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீதியை நாம் எப்படி நடப்பிக்கணும், ஹவு டு பிராக்டிஸ் ரைச்சியஸ்னஸ், அதை பத்தி தான் முதலாவது வசனம் நமக்கு சொல்லுது. ரெண்டாவதாக ரெண்டாவது தலைப்பு, நாம் அந்த நீதியை நடப்பிக்கிற முதல் கிரியையில கொடுக்கறதுல, அந்த கொடுக்கறதுல மாயமாலமா இராதபடிக்கு மாயமாலத்தினுடைய ஆபத்தை மறுபடியும் காட்டுறார். கொடுக்கறதுல மாயமாலத்தின் ஆபத்து அதை பார்க்கிறோம். மூணாவதாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ், ஒரு வெகுமதிக்கு ஒரு ப்ராமிஸ், உங்களுக்கு நான் ஒரு வெகுமதி கொடுக்க போறேன், பலன் அளிக்க போறேன், அதுக்கு ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுக்கறத பார்ப்போம். மூணு தலைப்பு. முதலாவது நீதியை நாம் எப்படி நடப்பிக்கணும், அதான் முதலாவது வசனத்தில் சொல்றது பார்க்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அப்படி செய்யக்கூடாது இல்லைங்களா, அதான் நீதி ஒரு ஜெனரல் பிரின்சிபல் அங்க வைக்கிறார். முதலாவது வசனம் படிங்களா,
மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கும்.
பாருங்களேன், உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்குன்னு வருது. ஆக்சுவலா ஒரு சில NASB ரிவைஸ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம்னா, உங்களுடைய நீதியை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன் நினைக்கிறேன். ஏன்னா முதலாவது ஆரம்ப வசனத்திலேயே அவர் நீதியை பத்தி பேசுறார். நீதியை நீங்க நடப்பிக்கணும், நீதியை நீங்க எப்படி நடப்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணங்கள், நீதியின் செயல்கள் ஆகிய உதாரணங்கள், 3 உதாரணங்களை கொடுத்து அது விளக்குறாரு போற வசனங்கள்ல. முதலாவது வசனத்தில் ஒரு பிராட் பிரின்சிபல், ஒரு கொள்கையை கொடுக்கிறார், நீதியை நீங்கள் செய்யணும், அது எப்படி செய்யக்கூடாது, மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்யக்கூடாது. அதுக்கு எப்படி ஆண்டவரே கொஞ்சம் விளக்கம் கொடுங்க, எந்த நீதியை பத்தி பேசுறீங்க அப்படின்னா, 3 உதாரணங்களை நான் கொடுக்கிறேன். முதலாவது உதாரணம், நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய கடமை, அது கொடுக்கறதுல அடங்கியிருக்கு. நாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம ஜெபத்தில் அடங்கியிருக்கு. நாம் நமக்கே செய்து கொள்ள வேண்டிய கடமை, நம்மளை கட்டுப்படுத்த வேண்டிய உபவாசத்தில் அடங்கியிருக்கு. பாருங்களேன், அந்த 3 காரியங்கள்ல நீதியின் செயல்களை எப்படி செய்யக்கூடாது, மாயமானமா செய்யறது தவறு, நல்ல விதத்தில் எப்படி செய்யணும்ன்றத நமக்கு விளக்குறாரு. பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அதுல என்ன அடங்கி இருக்குன்னா, ஒரு தந்திரமான நம்மள அறியாத கூட நம்ம செஞ்சிடலாம். எச்சரிக்கையா இல்லனா, எச்சரிக்கை இல்லாதவங்க எல்லாம் இதுல போயிருவாங்க, அதான் அர்த்தம். எச்சரிக்கையா, இதை குறித்து எச்சரிக்கையா இல்லாதவங்க எல்லாம் மாயமாலமா தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. மாயமால நம்ம எச்சரிக்கையா இருந்தா தான் இதுல இருந்து தப்ப முடியும். எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஒரு சொன்ன மாதிரி ரொம்ப அழுத்தமான வார்த்தை. ஒரு பாம்பு தன்னுடைய வாளெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒரு செடிக்குள்ள படுத்திருக்கு, எச்சரிக்கையா இருங்கள், அந்த கை வைக்கும் போது எச்சரிக்கையா இருங்கள்னா எப்படி ஜாக்கிரதையா இருப்போம், விட்டோம்னா அது கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைன்னா அது உடனே நம்மள கொத்தி விஷத்தை நம்ம உடம்புல ஏத்திரும். அந்த மாதிரி தான் மாயமாலம், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. அத நம்ம சபையில ஈடுபடுற நம்ம, கொடுக்கறதுல ஈடுபடுற நம்ம, ஜபத்துல ஈடுபடுற நம்ம, உபவாசத்துல கூட ஈடுபடுற நம்ம வந்து இந்த விஷயங்களுக்கு இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இல்லைன்னா ரொம்ப ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ரொம்ப ஆபத்துல நம்ம வாழ்க்கை கெட்டு போய் ஆண்டவருடைய சாபத்தை வாங்கி என்ன சபைக்கு தானே போற, ஜபம் தானே பண்ற, ஆண்டவர் தானே தேடுற, ஆனா நீ மாயமானது குறித்து எச்சரிக்கை இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட தண்டனையை வாங்குற அளவுக்கு நம்ம போயிடும். அதனாலதான் எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப டேஞ்சரஸ், நமக்கு தான் இது ரொம்ப டேஞ்சரஸ், அதனால எச்சரிக்கையா இருக்கணும். அத சொல்றாரு, அப்படி நீங்கள் செய்தீர்களானால் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இல்லாம இருந்தோம்னா பிதா கிட்ட இருந்து எந்த விதமான பலன் நமக்கு இல்ல, கொஞ்சம் பலன் கிடைக்கணும் கூட சொல்லல, எந்த விதமான பலனும் நமக்கு கிடைக்க போறது இல்ல, இதை குறித்து நம்ம எச்சரிக்கையா இல்லைன்னா பாருங்களேன். அதை அழுத்தி அவர் சொன்னதை பாக்குறோம். சொல்லிட்டு இப்ப மூணு விஷயத்தை பத்தி அவர் பேசுறார், கொடுக்கறது, ஜபம் பண்றது, உபவாசம் பண்றது. இது வெறும் யோசிச்சு பாத்தீங்கன்னா வெறும் கிறிஸ்டியானிட்டியில மாத்திரம் இல்ல, எல்லா முக்கியமான மதங்கள்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான செயல்களாக சொல்லப்பட்டதை பாக்குறோம். சில பொய்யான மதங்கள்லயும் இதை செய்வதனாலதான் பரலோகத்துக்கு போறது அப்படின்னு சொல்லப்போ, முஸ்லீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரான்ல பாத்தீங்கன்னா பல வசனங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் ஜபம் பண்ணும்போது அவன் பரலோகத்துக்கு பாதி வழியில போயிடுறான். அவன் ஜபம் பண்ணும்போது பரலோகத்துக்கு பாதி வழிக்கு போற மனுஷன் அடுத்ததாக அவன் உபவாசம் பண்ணும்போது பரலோகத்து கேட்டுக்கிட்டே போயிடுறான். கேட்டு கிட்ட போன மனுஷன் மற்றவர்களுக்கு தர்ம காரியம் கொடுக்கும் போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது கேட் உள்ளே போயிடலாம். பாருங்களேன், உண்மையாவே இருக்கு குரான்ல. அதை ரொம்ப அவ்வளவு முக்கியமா மதிக்கிறவங்க புத்திசம்லயும் அது ரொம்ப முக்கியமா மதிக்கிறது. பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன நமக்கு வலியுறுத்துறாருன்னா இதெல்லாம் முக்கியம்தான், ஆனா ரட்சிப்புக்காக இது செய்யறது இல்ல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளமா இது செய்யறது. அதத்தான் ஆண்டவர் காட்டுறாரு. இத வந்து வெறும் வெளிப்பிரகாரமாக செய்யறதுனால எந்த விதமான பலனோ ஆண்டவருடைய பார்வையில எந்த விதமான நன்மையோ நமக்கு கிடைக்க போறது இல்ல, மாயமாலமா செய்யறதுனால. இத வந்து அவரு இதை செய்யறத பத்தி தவறா சொல்லல, இத வந்து நம்ம சுய விளம்பரத்துக்காக நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா அதைத்தான் அவர் கண்டிக்கிறார் இல்லைங்களா. அதைத்தான் அவர் கண்டிக்கிறார். மனுஷர்களுக்கு முன்பதாக செய்யாதீங்க அப்படின்னா நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு செய்யணும்ன்றது அர்த்தம் இல்ல. சில நேரங்களில் எல்லாருக்கும் முன்பதாக சில காரியங்கள் செய்ய வேண்டியதா வரும், அவசியமா சில பேர் பார்க்க வேண்டியதா வரும். ஏன்னா ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, மனிதர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை கண்டு பிதாவை ஸ்தோத்தரிக்கணும்ன்றதுக்காக ஏற்கனவே சொல்லி இருக்கிற வசனத்தை பார்க்கிறோம். அதனால மறைஞ்சு செய்யணும்ன்ற அர்த்தம் இல்ல. எத்தனை பேர் பாக்குறாங்கன்றத பத்தி பாயிண்ட் இல்ல, எத்தனை பேர் பாக்குறாங்கன்றத பார்த்துட்டு நம்ம செய்யறோம் பாருங்க அதுலதான் பிரச்சனை இருக்கு. எத்தனை பேர் பார்க்கணும்ன்றதுக்காக செய்யறோம் பாருங்க அதுலதான் பிரச்சனை இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாயமாலத்தினுடைய ஆபத்து, முதலாவது நீதியை எப்படி நம்ம நிறைவேற்றணும், மனுஷர்கள் காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம செய்யக்கூடாது, அதான் பிரின்சிபல். இப்போ மூணு வசனங்கள்ல கொடுக்கறதுல அது எப்படி அந்த ஆபத்து அடங்கியிருக்கு, மாயமாலமா கொடுக்கறதுல அந்த ஆபத்து எப்படி அடங்கி இருக்குன்றத அவர் சொல்றத பாக்குறோம். ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம், கொடுக்கறதுல இருக்கக்கூடிய மாயமாலம். ரெண்டாவது வசனத்தை படிங்க.
ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே.
ரெண்டாவது வசனத்துல கொடுக்கறதுல இருக்கக்கூடிய மாயமாலம் ஒரு நெகட்டிவ் உதாரணத்தை கொடுக்கிறார், இப்படி செய்யக்கூடாது. ரெண்டாவது வசனத்தை இப்படி செய்யக்கூடாது, மூணு நாள்ல இப்படித்தான் செய்யணும், அதைத்தான் சொல்றாரு. பாருங்க, ரெண்டாவது வசனத்தை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னும் போது பாருங்க, மாயமாலம் ரொம்ப ஆபத்து நம்ம படிச்சுட்டு வரோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு சாத்தான் செய்யக்கூடிய பெரிய சக்சஸ்ஃபுல் காரியம் என்னன்னா அவனுடைய ஆசிர்வாதம் அவனுடைய சாட்சியை கெடுக்கணும்னா அவனை ஒரு மாயமால மனுஷனாக மாத்திட்டோம்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்ல அவனுக்கு. ஏன்னா அவன் கடவுள்கிட்ட இந்த ஒண்ணும் பெற முடியாது, வளரவும் முடியாது, முன்னேறவும் முடியாதுன்ற மாதிரி செஞ்சு விட்டுரலாம். சாத்தானுடைய பெரிய முயற்சி அங்கத்தான் இருக்கு, மாயமாலம். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாருங்க. பாருங்களேன், ரெண்டு விதத்துல மாயமாலம் இருக்கலாம். ஒருத்தன் கிறிஸ்டியனே இல்லாம இருக்கலாம், ஆனா கிறிஸ்டியன் மாதிரி நடிக்கிற ஒரு மாயமாலம் இருக்கலாம். இன்னொருத்தன் கிறிஸ்தவன் உண்மையாவே விசுவாசியா இருக்கலாம், ஆனா அவன் ஒழுங்கா வாழாததுனாலயும் பாவத்தில் இருக்கிறதுனாலயும் கிருபையின் சாதனங்களை ஒழுங்கா படிச்சு ஆண்டவர்கிட்ட சரியான உறவு இல்லாததுனாலயும் மாயமாலமா நடந்துக்கிறதும் இருக்கலாம். பாருங்களா, ரெண்டுமே இருக்கலாம். பரிசேயருங்க விசுவாசிகளே இல்ல, ஆனா விசுவாசிகள் மாதிரி நடிக்கிறாங்க. ஈஸ்வரர்களும் சில நேரங்களில் மாயமாலமும் நடந்துக்கலாம், பாருங்களா, அவங்க ஒழுங்கா இல்லாம மாயமாலமா நடந்துக்கலாம். சரி, இதுல பார்ப்போம், இந்த வசனத்தை புரிஞ்சுக்க பார்ப்போம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது அப்படின்னா, தர்மம்னா என்ன, தர்மம்னா என்ன, இந்த வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஒரு ஒரு எந்த விதமான ஆதாயமும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவுறது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வாங்க பாருங்களேன், சேரிட்டபிள், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சேரிட்டபிள், நம்மளும் கிரேஸ் ரிஃபார்ம் ட்ரஸ்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டா தான் ஒரு ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிருக்கோம். அதாவது தர்மம் செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு. அதை செய்யும் போது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு எந்த விதமான ஆதாயமும் பார்க்காம ரொம்ப ஒடுக்கப்பட்டவர்கள், ரொம்ப துயரப்படுகிறவர்களுக்கு உதவுறது, ரொம்ப ஏழைகளுக்கு, ரொம்ப கேடான நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செஞ்சு அவங்களை விடுதலை செய்யறது. இது வந்து இந்த வார்த்தை வந்து எல்லா மனுஷர்களும் சுயநலமா பார்த்து கஷ்டப்படுகிறவர்கள் ஐயோ பாவோன்னுவாங்க, எல்லாரும் சொல்றது இல்லைங்களா, எவ்வளவு மோசமா இருந்தாலும் ஐயோ பாவோன்னுவாங்க. ஆனா இது அதை பத்தி இது பேசல, அதை தாண்டி, அதை தாண்டி வெறும் சுயநலமா சில பேர் இறக்கப்படலாம், ஐயோ இப்படி இருக்கிறாங்களேன்னு பார்த்து இறக்கப்பட்டுட்டு ஓடிடலாம். ஆனா அதை பத்தி இது பேசல, இறக்கப்படுறது மாத்திரம் இல்லாம அவங்க இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது உறுதியாக செயல்பட்டு செஞ்சு உதவி செய்யறத பத்தி இது பேசு, அதான் தர்மம். ஐயோ பாவம் இறக்கப்பட்டுட்டு நம்ம தர்மம் செஞ்சோம் நினைச்சுக்க கூடாது, பார்த்து அவங்க இருக்கிற கஷ்டத்துக்கு நம்ம ஏதாவது உறுதியாக உதவணும், உதவி அந்த கஷ்டத்திலிருந்து அவங்களை எப்படியாவது உதவி செஞ்சு காப்பாத்துறதுக்கு நம்ம உதவும். இது வெறும் சுயநலமான பரிதவிப்பை குறிக்கல, ஒரு செயலை குறிக்குது. இது வந்து பழைய ஏற்பாடுலையும் சரி புதிய ஏற்பாடுலையும் சரி ஆண்டவர் ரொம்ப கட்டளை இட்டிருக்கிறார். போன வாரமும் சில வசனங்களை பார்த்தோம், வேகமா சில வசனங்களை பார்ப்போமே, பழைய ஏற்பாடுல எவ்வளவு இதை வலியுறுத்துறாரு பாருங்களேன், ஏழைகளுக்கு, உபத்திரவத்தில் இருக்கிறவங்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது கிறிஸ்தவர்களுடைய ஒரு கடமை. அதை நம்ம அவ்வளவு படிச்சது இல்லை, அவ்வளவு உணர்ந்தது கூட இல்லை, நான் கூட எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்தது கூட இல்லை, இதுல தான் ரொம்ப அதை ஆண்டவர் எவ்வளவு வலியுறுத்துறாரு பாருங்களேன். உபாகமும் 15:7-7:8 படிப்போம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் இந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனான உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயா.
பாருங்களேன், எளியவன்னா ஏழையா இருக்கிறவனை பார்த்து, ரொம்ப கஷ்டப்படுறவனை பார்த்து நீ உன் முகத்து திருப்பி உன் இருதயத்தை கடினப்படுத்திக்காத. எல்லாருக்கும் இருக்குது கஷ்டம், எனக்கும் இருக்குது கஷ்டம், எனக்கு இருக்கிற கஷ்டம் நான் யாருக்கு சொல்றதுன்னு உன்னால முடிஞ்ச உதவியை நீ செய்யணும், அதான் கட்டளை பாருங்களேன். அப்புறம் நியாயப்பிரமாணத்திலே அந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 19:17. என்ன அருமையா போட்டிருக்கு, எவ்வளவு என்கரேஜ்மெண்ட், கடவுளுக்கு கடன் கொடுக்கணுமா, யார் யாருக்கோ கடன் கொடுக்கிறோம், கடவுளுக்கு கடன் கொடுக்கணும்னா எனக்கு திருப்பியே கொடுக்க முடியாத ஏழைகளுக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் கடனாலியா யாராவது சாவு விட்டுருவாரா, அவருக்கு கடன் கொடுத்தா எத்தனை மடங்கு வட்டி போட்டு கொடுப்பார், யோசிச்சு பாருங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். 21:13 நீதிமொழிகள்.
ஏழையின் கூக்குரலுக்கு தன் சவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான்.
ஏழைகளுடைய கஷ்டங்களை பார்க்காம பார்க்காத பார்த்தோம் பார்க்காத மாதிரி நம்ம போனோம்னா நம்மளுடைய கஷ்டத்தையும் ஆண்டவர் பார்த்தோம் பார்க்காத மாதிரி தான் போவார். நம்ம கூப்பிடும் போது நம்முடைய சத்தத்தை கேட்க மாட்டார், அதான் போட்டிருக்கு பாருங்க. இன்னொன்னு கடைசி நீதிமொழிகள் 28:27.
தருத்திரருக்கு கொடுப்பவன் தாட்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
பாருங்களேன், தரித்திரருக்கு கொடுக்கிறவன் எப்பவும் கொடுத்து 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 நான் பிச்சைக்காரன் அவர் தான் நம்ம சொல்லுவோம், ஆனா தரித்திரத்துக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான், கெட்டு போறது சரித்திரமே கிடையாது. ஆனா ஏழைகளுக்கு
தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவன்
விளக்கு பார்க்கவும் பார்க்காம ஏழை பக்கமே பாக்குறது இல்ல, என் கஷ்டத்தை தான் பாக்குது, ஏழை எவ்வளவு எம்னோட எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே என்ற பார்க்காதவன் என்ன அநேக சாபங்கள் வரும், அநேக சாபங்கள் வரும். பாருங்களேன், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தான் போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரேல் ஜனங்க ஆவிக்குரிய நிலைமையில மோசம் மோசமா மோசமா போனதற்கு ஆமோஸ்ல ஒரு காரியத்தை சொல்றாரு, அவங்களுக்கு திட்டுற. எப்படி தெரியுது நீங்க ஆவிக்குரிய நிலைமையில மோசமா இருக்கீங்க? ஏழைங்களை கவனிக்க மாட்டேறீங்க. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உதவுறது இல்ல, அது உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை காட்டுது. உங்க வாசலுக்கு அருகில வருகிற ஏழைகளை விரட்டி விடுறீங்க எந்த உதவியும் செய்யாம, அப்படின்னு அவர் கடிந்து கொள்றாரு. வேதம் வந்து ஆண்டவரை மிகுந்த இரக்கம் உள்ளவரா காட்டுது. அந்த இரக்கத்தின் உச்சகட்ட இரக்கத்தை அவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு செய்தார். எபேசியர்ல ரெண்டுல போட்டிருக்கிறவர், அவர் இரக்கத்தில் மிகுந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து மரித்தவர்களாய் இருந்த நம்மளை உயிர்ப்பித்தார். அவருடைய இரக்கம் நமக்கு தான் காமிச்சிருக்கிறார். ஆகவேதான் வேதம் நம்மளை என்ன எதிர்பார்க்குது, நம்மளும் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும் இல்லைங்களா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்ன்ற மாதிரி ஆண்டவர் இரக்கத்தில் ரொம்ப சந்தோஷப்படுற. இயேசுக்கு நம்ம நினைப்போம், அவர் ரொம்ப ஏழை, அவர் தலை சாய்க்கிறது கூட இடம் இல்லை அப்படின்னு இருந்தார் இல்லைங்களா. ஆனா யோவான்ல பாத்தீங்கன்னா 13வது அதிகாரத்தில் அவருடைய சீஷர்கிட்ட ஒரு பேகை கொடுத்து வச்சிருந்தார். அந்த பேக் எதுக்கான் தெரியுமா? அந்த பேக்ல இருக்கும் போது அவங்களுக்கு இருந்த காசுல கொஞ்சம் காசு எடுத்து வைப்பாங்களாம். என்னத்துக்குன்னா, அவங்க அந்தந்த இடங்களில் போகும்போது எங்கேயாவது ஏழைய பார்த்தா அந்த ஏழைகளுக்கு உதவணுன்றதுக்காக. அவருக்கே ஒன்றும் இல்லை, அவருக்கே தலை சாய்க்க இடம் இல்லை, ஆனாலும் அந்த சீஷர்களுக்கு அவர் கத்துக் கொடுத்த பழக்கத்தை பாருங்களேன். ஒரு பேக் வச்சிருந்தாதான் யூதாஸ் காரியத்து வெளியே போகும்போது அந்த பேக்ல இருந்து ஏழைக்கு கொடுன்னு நினைச்சாங்கன்னு ஒரு பேக் வச்சிருக்கிறாரு அவரும். நம்மளால முடிஞ்சதை எடுத்து வைப்போம், ஏழைங்களுக்கு உதவி சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு அவர் பண்ணி இருக்கிறார். ஆகவே இது வந்து ஆண்டவர் நமக்கு சொல்றது ரொம்ப இல்ல வசனங்கள்ல பாருங்களேன். ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும், தர்மம் செய்யும் போது, தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். தர்மம் செய்யும், நீங்கள் செய்தால்னு வரல அந்த வசனத்தில், செய்யும் போது அப்படின்றார். செய்தால்னா ஒரு நீங்க செஞ்சீங்கன்னா செய்யுங்க, இல்லைன்னா போங்கன்னு இல்லை. இதுல என்ன ஆண்டவர் யூகம் பண்றாரு, தன்னுடைய மக்கள் இரக்கத்தை பெற்ற மக்கள் உலகத்துல கஷ்டங்களோ துயரங்களை பார்க்கும்போது தர்மம் செய்யற மக்களா இருப்பாங்கன்னு யூகம் பண்றார். பாருங்களேன், உண்மையான ஒரு விசுவாசி அவன் தர்மம் செய்யறவனாக இருப்பான் அப்படின்னு. ஏன்னா பல வசனங்கள் நாம் பார்க்கலாம், புதிய ஏற்பாடுலயே 1 யோவான் 3:6 போட்டிருக்கு. ஒரு சகோதரன் கஷ்டத்துல வரும்போது அந்த சகோதரன் நீ கவனிச்சு அவனுக்கு காணல, அவனுடைய உதவியில பார்க்கலன்னா, உன் இதயத்தை நீ அடைத்துக் கொண்டால் தேவனுடைய அன்பு இதயத்துல எங்க இருக்கு அப்படின்றார். யாக்கோபு ரொம்ப திட்டுறாரு, விசுவாசம் விசுவாசம் நான் பெரிய விசுவாசின்னு சொல்லிக்கிறியே, கிரியையில காமி விசுவாசத்தை. யாரோ ஒருத்தர் ரொம்ப கஷ்டம்னு வராங்க, வரும்போது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப உபத்திரங்கன்னு வரும்போது உண்மையாவே கஷ்டம் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம், பிரதர் உங்க கஷ்டத்தை குறித்து ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு, உங்க குறித்து ரொம்ப பரிதபிக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் சொல்லிட்டு உங்களுக்காக நான் மிகுந்த ஜபம் பண்ண போகிறேன், உபவாசம் ஜபம் பண்ண போகிறேன், வீட்டுல போய் நீங்க சந்தோஷமா நீங்கள் இருங்கள் அப்படின்னு ஒரு உதவியும் செய்யாம ஜபம் பண்றேன்னா மாயமானக்காரனேன் திட்டுறார். வேற ஜபம் பண்றேன், ஜபம் அவன் உதவிக்கு நீ ஏதாவது செஞ்சியா, அவன் பிரச்சனைக்கு ஏதாவது செஞ்சியா, ஜபம் பண்றேன்றியே விசுவாசம் செத்த விசுவாசம் இப்படி பேசுறவங்க பாருங்களேன், உங்களுக்காக ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றேன்னு அது அவர் திட்டுறார். உன்னுடைய சாட்சியே சரியில்லை அப்படின்னு. ஆகவே நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கவங்க நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது, நான் சம்பாதிக்கிறது என் குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, மற்றவங்களுக்கு நான் எங்க உதவுறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரி உதவுறவங்க தர்மம் செய்யறதெல்லாம் பணக்காரங்க தான் செய்யணும், நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தேவனுடைய அன்பு இறக்கம் நம்ம இதயத்தில் ஊத்தப்பட்டிருந்தா நம்மனால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யற குணம் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதான் தேவன் இதுல எதிர்பார்க்கிறார். துயரப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, விசேஷமா விசுவாசிகளுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு முடிஞ்சா, சில நேரங்களில் தேவைப்பட்டா நம்மளை கூட நம்ம மறுதளிச்சுக்கிட்டு இது நமக்கு தேவையில்லை, இது பதில் அவங்களுக்கு உதவுவோம் அப்படின்னு சுயத்தை மறுதளிச்சு நம்ம சுகத்தை குறைச்சுக்கிட்டு கூட மற்றவங்களுக்கு உதவுற குணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் பாக்குறோம். அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவாது இருப்பது ஆண்டவர் மிகுந்த அநியாயமாக பார்க்கிறார். எப்படிங்க அநியாயம்? ஏன்னா நமக்கு கொடுத்த பணம் வீடு சொத்தெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அது ஒரு மேனேஜரா நம்ம நடந்துக்கணும் இல்லைங்களா, உக்ரான காரணா நம்ம நடந்துக்கணும். கடவுள்கிட்ட நம்ம கொடுக்காத இருப்பது எப்படி கடவுள்கிட்ட இந்த திருடுறதா அவர் பாக்குறாரோ, ஏழைகளுக்கு கொடுக்காம நம்ம உதவி செய்யாம இருக்கிறதும் ஏழைகிட்ட இருந்து திருடுறதா நம்ம பாக்குறாரு. மிகுந்த அநியாயமா பாக்குற இது நம்ம சுய விருப்புக்கோ வெறுப்புக்கோ விட்டதில்லை, எனக்கு இஷ்டம் இருந்தா செய்வேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், மூடு இருக்கிற மாதிரி நான் செய்வேன்னு இல்லை. இது ஆண்டவருடைய கற்பனை. இதை செய்யாத போது அவர் கற்பனையை மீறுகிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாருங்களேன். மீறி புரிக்கணும். இன்னொன்னு இதுல சொல்லும் போது ஒரு எச்சரிக்கையா கூட சொல்லணும். அதனால கேட்கிறவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன், கேட்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் நம்ம இருக்கக்கூடாது. போன வாரமும் நான் உங்களை எச்சரித்தேன். உண்மையா இது யார் கொடுக்கணும்? ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது படிங்க.
நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியார்.
தாரை ஊது இங்கிலீஷ்ல தமிழ்ல வரல, ஏழைகளுக்குன்னு வருது. யூ கிவ் டு த புவர், ஏழைகளுக்கு கொடுக்கணும், தர்மம் செய்யணும் பாருங்களேன். சில நேரங்களில் கொடுக்கறேன் உதவி செய்யறேன்னு சொல்லி சோம்பேறிகளை நம்ம வளர்த்து விட்டுறக்கூடாது. சில பேர் மற்றவங்களுடைய தயவிலேயே வாழணும்னு பார்க்கறவங்கள நமக்கு உதவி செய்யணும்ன்ற கட்டாயமே கிடையாது. ஏழைகளுக்கு உண்மையாவே ஊனமற்றவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, அவங்களால வேலை செய்ய முடியாத துயரப்படுகிறவர்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு இல்லைங்களா, அவங்க தான் ஏழைகள். சில நேரங்களில் உதவி செய்யறோம் உதவி செய்யறோம்னு சொல்லி அந்த மாதிரி நான் அந்த நிலையை ஏமாந்து போயிருக்கிறேன். சோம்பேறிகளுக்கு நம்ம உதவி செய்யக்கூடாது இல்லைங்களா. ஒருவேளை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி தர பார்க்கணும். அதனால கொடுத்து கொடுத்து சோம்பேறிகளை வளர்த்துறக்கூடாது நம்ம. அதை ரொம்ப பாத்துக்கணும். ஏன்னா தெஸலோனிக்கர்ல போட்டிருக்கு, நான் அது ஜான் கூட சொல்லிட்டு இருந்தேன். நேற்று சாப்பாடு போடல அவனுக்கு, படிக்கலன்னா சாப்பாடு இல்லை அவனுக்கு அப்படின்னு. ஏன்னா தெஸலோனிக்கர்ல என்ன போட்டிருக்கு, ஒருவன் வேலை செய்யாவிட்டால் அவன் சாப்பிடக்கூடாது. அதான் ஆண்டவர் போட்ட ரூல். அதே மாதிரி ஜானுக்கு இப்பவே கத்துக் கொடுத்தான், நீ படிக்கலன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி. அதை நம்ம செய்யணும். வேலை இல்லைன்னா அந்த மாதிரி நம்ம அந்த கட்டளையை நம்ம உடைச்சி நம்ம உதவி செஞ்சு மற்ற சோம்பேறிகளை வளர்த்துறக்கூடாது. அது கொடுத்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். உண்மையா கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும். சரி, தொடர்ந்து இப்ப பார்த்துட்டோம். ஆண்டவர் இதுல யூகம் பண்றாரு, தன்னுடைய மக்கள் எல்லாம் தர்மம் செய்கிறவர்களா இருப்பார்கள் அப்படின்னு யூகம் பண்றாரு. ஆனா அதை செய்யும் போது அதை எப்படி செய்யணும், மாயமாலமா செய்யக்கூடாது. இந்த பரிசேயருங்க ரொம்ப தர்மம் செய்யறவங்க. ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ரொம்ப அதை ரொம்ப ஷோவா பண்ணுவாங்க, ரொம்ப ஷோவா பண்ணுவாங்க. அதை எடுத்து நமக்கு உதாரணமா காட்டுறாரு. அதை எப்படி செய்வாங்க, அது வந்து ரொம்ப விசேஷமாக பக்தியின் ஒரு செயலாக, தாங்கள் எவ்வளவு பக்திமான்கள் அப்படின்ற மாதிரி இந்த வசனத்தில் போட்டிருக்கு. நீ தர்மம் செய்யும் போது உனக்கு முன்பதாக தாரை ஊதுவியாதே அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இப்படித்தான் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க ரொம்ப தர்மம் செய்யும் போது இந்த பரிசேயருங்க அவங்களுடைய ஆட்டிடியூட்ல யோசிச்சு பாருங்க. யாருக்காவது கொடுக்கணும் போது ஒரு முன்னாடி கொடுக்கிறவர் வருவாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் தாரை ஊதுவி இருந்தா ஒரு சின்ன சில்வர் ட்ரம்பெட் இருக்கும், பெரிய ட்ரம்பெட், எக்காலம் இல்ல, சின்ன ட்ரம்பெட், அது பேர் தான் தாரை. அப்படின்னா இப்படி இவ்வளவு இருக்கும், அத ட்ரம்பெட்னா பெருசு இருக்கும், அது பெரிய சத்தம் வரும். இது சின்ன சத்தம், ஓரளவுக்கு சின்ன சத்தம் தான் வரும். அதை ஊதுவாங்களாம். ஊதிட்டு அவங்க என்ன ஒரு ஒரு சாக்கு சொல்லி இருக்கலாம்னா, யார் யாருக்கு உதவி செய்யணும்னு தேவைன்றத அனௌன்ஸ் பண்றதுக்கு நாங்க ஊதுறோம்னு. ஆனா ஆக்சுவலா அது காரணம் இல்லை, அதை ஊதுவாங்களாம். ஊதும் போது எல்லா மக்களுக்கும் அது கேட்கும். கேட்டுட்டு ஒருவேளை ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, ஏழைகளே, துயரம் படுகிறவர்களே, எல்லோரும் வாருங்கள், உங்கள் கருணை நாயகர் யெகோவாவுடைய இரக்கத்தின் சொரூபம் இவர் பரிசேயர் காயபா வந்திருக்கிறார், வாருங்கள் வாருங்கள், உங்களுக்கு எல்லோருக்கும் உதவிய வந்திருக்கிறார்னு பெரிய தாரை ஊது வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி போவாங்க. போகும்போது ஏழைகள் எல்லாம் ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜோப்ல இருந்து இந்த காலத்தில் எடுத்தா 500 ரூபாய் நோட்டு எடுத்து அப்படி இருக்கு, அப்படி இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டே போவாங்க. அப்ப பாக்குறவங்க எல்லாம், ஆஹா, என்ன ஒரு பரிசுத்தவான், என்ன ஒரு தெய்வீக சொரூபம் இவர் அப்படின்னு பாத்துக்கிட்டு எல்லாம் புகழ்வாங்க. அவங்க கண்ணெல்லாம் தண்ணி வருமா, இப்படி ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் கண்ணீரோடு பார்ப்பாங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே பெருமையா சந்தோஷம் பாருங்களேன். அதைத்தான் அவர் அங்க சொல்றாரு. உனக்கு முன்பதாக எங்க ஊதக்கூடாது, ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷர்கள் புகழப்படுவதற்கு பாருங்க, அப்படித்தான் புகழுவாங்க, மாயக்காரர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும். ஆலயங்கள்னா ஜப ஆலயம், செனகாக், அந்த ஆலயத்துல வந்து அதை செய்ய முடியாது. இங்க சின்ன சின்ன ஜப ஆலயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலயும் வீதிகள்ல கூட செய்வாங்க. ரோட்ல அப்படியே நடந்து போவாங்க ஊதிக்கிட்டு, எல்லாரும் பார்த்து அப்படியே எல்லாருக்கும் காசு கொடுக்கற மாதிரி. எதுக்கு இதெல்லாம் செய்யறது, அவங்க உண்மையாவே அவங்க தேவையில வருத்தப்பட்டு ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு உதகணும்ன்றதுக்காக இல்ல. அவங்களுக்கு பேர் என்ன போட்டிருக்கு? மாயக்காரர்கள். மாயக்காரர்கள் எப்படி? ஏன் மாயக்காரர்கள்னா, வெளியில உதவுற மாதிரி உதவுறாங்க, ஆனா வெளியில ரொம்ப கருணை இருக்கிற மாதிரி, ஆண்டவருடைய இரக்கத்தை காட்டுற மாதிரி காட்டுறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள எல்லா உலக ஆசை சுயநலவாதிகள். அவங்க பேரும் தங்களை விளம்பரம் படுத்திக்கிறதுக்கு தான் அவங்க செய்யறாங்க. மாயக்காரர்கள் செய்யற மாதிரி மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக நீங்க செய்யாதீங்க. பாருங்களேன், அதுதான் அவர் சொல்றது. தாரை ஊதுவியாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய கவனத்தை இழுக்கணும்ன்றதுக்காக செய்யாதீங்க. மற்றவர்களுடைய கவனத்தை இழுக்கணும்ன்றதுக்காக செய்யாதீங்க. ஏன் அவங்க என்ன, அவங்க என்ன செஞ்சாங்க? மற்றவர்களுடைய கவனத்தை தாங்க கொடுக்கறத மற்றவங்க கவனிக்கணும்ன்றதுக்காக செஞ்சாங்க. ஏன் அதை செஞ்சாங்க? உண்மையான பக்தினால இல்ல, மற்றவங்களுடைய தேவைகளை கவனிச்சு உருகுனதுனால இல்ல, தங்களுடைய சுய மகிமைக்காக. தங்களை மனுஷர்கள் பாருங்க எதுக்காக செய்யறாங்க? மனுஷர்கள் புகழப்படுவதற்காக. அவங்களை புகழணும், அவங்களை மெச்சித்துக்கொள்ளும். ஐயோயோ எவ்வளவு தாராளமா அவர் கொடுக்கிறாரு, எவ்வளவு கொடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி மனுஷர்கள் புகழன்றதுக்காக கொடுக்காதீங்க அப்படின்றாரு. பாருங்களேன், நம்ம நினைக்கலாம் இது மனுஷங்களுடைய புகழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக செய்யறாங்கன்னு. இதை நினைக்கும் போது நம்ம பார்த்துட்டு சே இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே இந்த பரிசேருங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் இந்த குணம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் இந்த சோதனை இருக்கு. நம்ம ஒருவேளை ஒரு ட்ரம்பெட் எடுத்து ஊதிக்கிட்டு போனோம்னா அது சின்ன பசங்க மாதிரி அசிங்கமா இருக்கும்னு நினைக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துட்டோம்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம், ஆனா யாராவது கேட்பாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அதை யாருக்காவது சொல்லாம நமக்கு தூக்கமே வராது. உதவி செஞ்சிட்டோம் வைங்களேன், அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசுவாரா, பேச சொன்ன உடனே ஆமாங்க நான் கூட அந்த நாள் அவருக்கு 575 ரூபாய் பாவம் ரொம்ப காசுன்னு கேட்டாரு, அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவோம். அவருக்கு 575 ரூபாய் காசு கொடுத்துட்டு அவருக்கு அன்னைக்கு நாஷ்டா வாங்கி கொடுத்துட்டு அவர் எடுத்துட்டு போய் கார்ல வீட்டுல இறக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்தேன்னு ஒவ்வொரு டீட்டெயிலும் எடுத்து சொல்லுவோம். என்னத்த நம்மளும் செய்யறோம்? அதை இன்னும் பார்த்தா அது ஊர்ல எல்லாருக்குமே சொல்லி வச்சிருப்போம். அதுதான் தாரை ஊதுவிக்கிறது. யாருக்காவது ஏதாவது செஞ்சோன்னா ஏன் அதை சொல்றோம்? யோசிச்சு பாருங்களேன், சொல்ல போனா அதை செய்யறதே இந்த மாதிரி செஞ்சுட்டு போய் மத்தவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி குணம் கூட நமக்கு இருக்கலாம். அப்படி செய்யாத, அந்த நோக்கத்துக்காக செய்யாத. பாருங்களேன், நமக்கும் அந்த சோதனை இருக்குங்க. யாருக்காவது பார்த்து நம்ம செஞ்சத நமக்கு வேண்டா, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சின்ன சின்ன தாரைகள் இருக்கு. இல்லைன்னா நம்ம இப்படி கூட செய்யலாம், செஞ்சுட்டு எல்லாம் போய் அதை சரியா நடத்தலன்னா போய் வைஃப் கிட்ட வீட்டில் நான் எவ்வளோ அவருக்கு செஞ்சிருக்கிறேன், எவ்வளோ பண்ணியிருக்கிறேன், எத்தனை வாட்டி ஒன்னொன்னா நான் பண்ணியிருக்கிறேன்னு ஐட்டம் லிஸ்ட் போட்டு, ஆனால் இப்படி என்ன நடத்தலாமா, அவர் இப்படி என்ன பேசிட்டாரே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். அதுதான் தாரை ஊதுவிக்கிறது. இன்னும் கிறிஸ்டியன் மிஷினரி கிறிஸ்டியன் ஊழியங்களில் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கு தெரியுமா இந்த தாரை ஊதுவிக்கிறது? நீங்கள் காணிக்கை கொடுத்தால், நீங்கள் இவ்வளவு 500 ரூபாய் கொடுத்தீர்களானால் உங்களுக்கு உங்க போட்டோ போட்டு பெரிய சர்டிபிகேட் உங்க வீட்டுக்கு அனுப்புவோம். அதை அனுப்புனா நீங்க உங்க வால்ல போட்டுக்கலாம். என்ன அது, யோசிச்சு பாருங்களேன், அது வால்ல பெரிய எக்காலம் மாதிரி உங்க லைஃப் லாங் போட்டு வச்சுக்கலாம். சில நான் பார்த்திருக்கேன், சில பேர் கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஆபீஸ் ரூம்ல எல்லாம் போனோம்னா பெரிய சர்டிபிகேட் இருக்கும், ஒரு 10-15 இருக்கும். என்ன, அவர் அங்க டொனேஷன் இவ்வளவு கொடுத்தாரு, இங்க இவ்வளவு கொடுத்தாரு, சில இடங்கள்ல ரத்தம் கொடுத்தாரு, 3 பாட்டில் ரத்தம் கொடுத்தாரு, எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதை பாக்குறவங்க என்ன, ஆஹா எவ்வளவு பக்திவான். இதுதான் தாரை ஊதுவிக்கிறது. நம்ம செஞ்ச தர்ம காரியத்தை, நம்ம செஞ்ச காரியங்க மனுஷங்க பார்த்து நம்மள புகழணும்ன்றதுக்காக பெருமைப்படுத்திக்க கூடாது. நிறைய பேர் பிளட் கொடுக்க போகும்போது எங்க ஆபீஸ்ல ஏன் பிளட் கொடுக்குறேன்னா, ஏய் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓடுவாங்க. அதுக்காக செய்யாத இல்லைங்களா. மனுஷ சுயநலவாதிகள் அப்படித்தான் செய்யுது. அதைத்தான் ஆண்டவர் இங்க கண்டிக்கிறார். சுயநல அது பெரிய ரொம்ப தாராள மனசு உள்ள மாதிரி நம்ம மனுஷர்கள் காமிச்சுக்கிறது, ஆனா அந்த தாராளமே இல்லை. இன்னொரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில சர்ச்சில் எல்லாம் எவ்வளோ அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னா நீங்க தான் பிரேயர்செல் லீடர். சில சர்ச்ல எவ்வளவு அதிகமா காணிக்க கொடுப்பாங்கன்னு பாப்பாங்க, அந்த தகுதி இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு அதிகமா பணம் கொடுக்கறாங்க அவங்களதான் அந்த பிரேயர்ஸ் லீடரா கூட பண்ணுவாங்க. இளம் பங்காளர் திட்டம், நீங்க இந்த குரூப்ல நீங்க ஒரு மெம்பர் ஆகலாம், பணம் கொடுத்தீங்கன்னா. பாருங்களேன் இதெல்லாம் என்ன, வேதத்துக்கு முரணான விதத்துல மக்களை பணம் கொடுக்க வச்சு அவங்கள தார ஊதுவிக்கிறது. பாருங்களா, இதெல்லாம் தவறு, நம்மளும் அதை செய்யறோம். ஆனா ஆண்டவர் இதுல என்ன எச்சரிக்கிறாரு, நீ தர்மம் செய்யும் போது மத்தவங்களுக்கு உதவும் போது தாரை ஊதுவியாதே, அதை செஞ்சுனா மாயமாலமா செய்யற, மனுஷர்களுக்காக செய்யற, மனுஷர்களுக்காக செய்யற. இந்த மாயமாலம்ன்றது பெரிய வியாதி, பெரிய வியாதி. அது நமக்கு ரொம்ப தொத்திக்கும், அது ரொம்ப நமக்குள்ள இருக்கலாம். அதனாலதான் இயேசு என்ன சொல்றாரு, தாரை ஊதுவியாதே, டேக் ஈட் அப்படின்னா என்ன அர்த்தம், எச்சரிக்கையா இரு. எச்சரிக்கையா எப்படிங்க இருக்கிறது, எச்சரிக்கையா. ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க, பரிசேருங்க, ஏன் நம்மளும் இப்படி செய்யறோம், எதுக்காக செய்யறோம் தெரியுமா, அது என்னத்தை வெளிப்படுத்து தெரியுமா, நம்ம இருதயத்தின் ஆழமான பெருமையை வெளிப்படுத்து இல்லைங்களா. ஏன் நம்மளை நான் எவ்வளவு கொடுத்தேன்னு மத்தவங்க புகழணும், அதுதான் வெளிப்படுத்து நம்ம இருதயத்தின் பெருமை. பெருமை உள்ள இருதயம் பிடிச்சவங்க நம்மன்றத மனுஷங்க காணணும், மனுஷங்க நம்ம புகழணும்ன்றது காக மத்தவங்களுக்கு உதவுறது நம்மளுடைய இருதயத்தின் பெருமையை காட்டுது. அதுக்கு எச்சரிக்கையா, அதற்கு எச்சரிக்கையா. எப்படிங்க எச்சரிக்கையா இருக்கிறது, எச்சரிக்கையா இருக்கிறது. பாஸ்டர் பால அடிக்கடி சொல்லுவார், நிறைய பேர் கெட்டு போறது கிறிஸ்தவ வாழ்க்கையில தங்க இருதயத்தை அவங்க சோதிச்சு சோதிச்சு பார்க்காததுனால. பாருங்களேன் நம்ம செய்யறோமா, ரொம்ப முக்கியம். நம்ம எப்ப பார், நம்ம இருதயத்தை சோதிச்சு பார்க்கணும், ஏன் இதை செய்யறோம், ஏன் இதை செய்யறோம். அந்த தற்சோதனைன்றது ரொம்ப முக்கியம். எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது, இந்த பாவத்துக்கு விரோதமா எல்லா விதமான ஜாக்கிரதையோடு நம்ம இருக்கணும்னா நம்ம இருதயத்தை தொடர்ந்து சோதிச்சு பார்க்கணும். ஏன் ஒரு காரியத்தை நான் செய்யறேன் இல்லைங்களா, நம்ம இருதயத்தின் பெருமையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்மள நாமளே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் வேதம் சொல்ற மாதிரி நம்மள நாமளே அடிக்கடி கண்டிச்சுக்கணும், நம்மள நாமளே திட்டிக்கணும். பெருமை நமக்கு, இது பெருமையின் வெளிப்பாடு. பெருமை இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன, அவங்க கீழத்தான் விடுவாங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால பெருமையை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏறுவது எப்படி பெருமையில போய் ஆண்டவர் மகிமையை தனக்கு பெறணும் போது புழு பிடிச்சி அவன் செத்து போனான், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் போயிடும். இருதயத்தின் பெருமையை குறித்து நம்ம இருதயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்மள நாமளே எப்படி எச்சரிக்கையா இருக்கிறதுனா, நம்மள நாமளே தாழ்த்தணும், நம்மள நாமளே சோதித்தறியணும். நம்ம இருதயத்தின் பெருமையை ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு எச்சரிக்கையா இருக்கணும். பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார்ன்றதை யோசிச்சு எப்பப்பா நம்ம எச்சரிக்கையா இருக்கும் தான் பாக்குறோம் இல்லைங்களா. இல்லை என்றால் என்ன சொல்றாரு, பிதாவின் இடத்தில் உங்களுக்கு வெகுமதி இல்லை, உங்களுக்கு வெகுமதி இல்லை. நம்ம செய்யற ஒரு காரியத்துல மதிப்பு எப்போ இருக்குன்னா, நம்ம அதை வந்து ஒரு சுயநலமா நமக்கு என்ன ஆதாயம் வரும்னு நினைச்சு அதை செஞ்சோம்னா பொருளாசைக்காக செய்யறோம். நம்ம ஒரு காரியத்தை மற்றவங்களுடைய தயவ கஷ்டத்தை பார்த்து நம்ம உருகலாம், அது மனுஷ குணம். ஆனா உருகி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரே அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆண்டவர் பார்வையை நினைச்சு அவர் கட்டளையை நினைச்சு அதை செஞ்சோம்னா அது பெரிய ஆவிக்குரிய மதிப்புள்ளதாக ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்களேன் வேற எந்த காரணமும் இருக்கக்கூடாது, அவங்களுடைய தேவை ஆண்டவருடைய கட்டளை. அதனால எனக்கு என்ன வரும்ன்றதெல்லாம் நினைச்சு செஞ்சோம்னா பொருளாசைனால பெருமைனால செய்யறோம் இல்லைங்களா. அதை நினைக்க கூடாது, ரெண்டு காரணம் தான், அவங்களுடைய பயங்கரமான நிலைமை, ஆண்டவருடைய கட்டளை, ஆண்டவருடைய மகிமை, அதுக்கு நிறைவு கீழ்படிஞ்சு நான் செய்வேன். சரி, ரெண்டு காரியத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம நீதியை எப்படி நடப்பிக்கிறது, மனுஷர்கள் காணணும்னு நடப்பிக்க கூடாது. ரெண்டாவது, அதை அந்த கொடுக்கிற காரியத்தில் இருக்கக்கூடிய மாயமாலத்தின் ஆபத்தை பார்த்தோம். பரிசேயர்கள் எப்படி செய்யறாங்க, அப்படி செய்யக்கூடாதுன்றத நெகட்டிவ் எக்ஸாம்பிள் பார்க்கணும். இப்போ அவர் ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ் ஆஃப் த ரிவார்டுன்னு பார்ப்போமே, ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வெகுமதிக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தொடர்ந்து படிங்களா. மூணாவது,
நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாத இருக்கக்கூடாது.
பாருங்களேன் தொடர்ந்து படிங்க,
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்.
பாருங்களேன் ஏங்க இப்படி செய்யணும், ஒருவேளை கேட்கலாம், இப்படி எல்லாம் தர்மம் செய்ய சொல்றீங்களே, அதை செய்யறதுனால என்னங்க இருக்குது, ஏன் அப்படி செய்யணும்னா, ஆண்டவர் நம்மள ஒரு விதத்துல சுயநலமா தான் மோட்டிவேட் பண்றார். எப்படி, உனக்கு வெகுமதி கிடைக்கும், நான் ஏன் இப்படி வாழணும், ஏன் இப்படி தர்மம் செய்யணும், ஏன் மலப்பிரசங்கத்தின்படி வாழணும் அப்படின்னா, உன் பிதா உனக்கு பலன் அளிப்பார். பாருங்களேன் நாலாவது வசனம் கடைசியில, அதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு, ஒரு ரிவார்டு. ரிவார்டு ப்ராமிஸ் பண்றாரு. ஏன் இப்படி வாழணும்? கடவுள் வந்து மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையிலயும் சரி வரப்போற வாழ்க்கையிலயும் பலன் அளிக்கிறார் இல்லைங்களா. தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். ஆண்டவர்கிட்ட இருந்து வர பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு மனுஷங்கிட்ட இருந்து பலன் தேவையில்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து பலன் வேணும். அது என்னங்க சுயநலமா இருக்கே, பலனை பார்த்தா நம்ம செய்யறதுனா ஆண்டவர் அதை சுயநலமா பார்க்கல. அந்த பலனை வாங்கி ஒரு உண்மையான பக்திமான் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து பலன், ஆண்டவர்கிட்ட இருந்து உயர்வு ஆசீர்வாதம் வருதுன்னா அதை மறுபடியும் என்னதான் பண்ணுவான், ஆண்டவருக்காகத்தான் பயன்படுத்துவான் இல்லைங்களா. அப்படித்தான் செய்வான். ஏன் பரலோகத்துல ஏறி போன பிறகு பரலோகத்துல ஆண்டவர் என்ன செய்வாரா, எல்லா தன்னுடைய மக்களுக்கும் அவர்களுடைய தலையில சிங்காசன இது கிரீடத்தை வைப்பார். அந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க, அந்த கிரீடத்தை எடுத்து அவருடைய பாதத்துல வைப்பாங்க. அது இங்கேயும் அப்படித்தான் செய்வாங்க. அதனால பலன் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட நிறைய பலன் வரணும் எனக்கு, அதுக்காகத்தான் நான் செய்யறேன். ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு பலன் வரணும், அதுக்காக செய்யறேன். ஏன் அந்த பலனை வாங்கி ஆண்டவர் இன்னும் அதிகமா மகிமைப்படுத்தணும், அப்படி ஒரு நோக்கத்துல தான் அதை சொல்றத நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். நீங்கள் இந்த ஆனா இதே பலனை 1வது வசனத்தில் அவர் கிளியரா சொல்றாரு, மனுஷர்களுக்கு முன்பதாக உங்களுடைய நீதியை நீங்கள் நடப்பித்தால் பலன் இல்லை இல்லைங்களா, உங்களுக்கு பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. 3வது வசனத்தில் பாருங்களேன், அவங்களுடைய பலனை அவர்கள் அடைந்து ஆயிற்று அப்படின்றார் போட்டிருக்கா, அது படிங்க. 2வது சாரி,
அவர்கள்
பலனை பத்தி பார்க்கும்போது 1வது வசனத்தில் அவங்களுக்கு பலன் இல்லை என்றாரு, 2வது வசனத்தில் பலன் அடைந்து தீர்ந்தது என்றாரு. என்ன பலன் இருக்கா இல்லையா பரிசேயர்களுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இவர்களுக்கு இந்த பரிசேயர்கள் வந்து அவங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு. என்ன விதமான பலன், அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எந்த மாதிரி பலனை எதிர்பார்த்தாங்க, மனுஷங்கிட்ட புகழை நாடித்தான் எதிர்பார்த்தாங்க. அந்த புகழ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதோடு அவங்க பலன் அடைந்து ஆயிற்றுன்ற வார்த்தை ஒரு ஒரு ஃபைனான்சியல் வேர்டு யூஸ் பண்றாரு. எல்லா பலனும் அவங்களுக்கு கொடுத்து ரிசிப்ட் போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னமே அவங்களுக்கு எந்த விதத்திலையும் கடவுள் எந்த நன்மையும் அவங்களுக்கு கொடுக்க போறதில்லை. ஏன், அவங்க என்ன எதிர்பார்த்து செஞ்சாங்க, மனுஷங்கிட்ட இருந்து புகழ் வரணும்னு நினைச்சு செஞ்சதுனால மனுஷங்கெல்லாம் அவங்களை பாராட்டினாங்க. பாராட்டினதுனால அதோடு அவங்க செஞ்ச நன்மைக்கு எல்லா பலனும் அவங்களுக்கு கிடைச்சாயிடுச்சு. இன்னமே ஒரு பைசா பலன் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல கடவுள்கிட்ட இருந்து. அதான் அவர் சொல்றார், மனுஷங்களை காணணும்னு நீங்க செஞ்சீங்கன்னா பிதா கிட்ட எந்த விதமான பலனும் வராது. உலகத்திலிருந்து மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு பலன் வந்தாச்சு, அந்த பலனோடு முடிஞ்சு போச்சு. ஒரு மாயமாலக்காரனுக்கு கடவுள் எந்த விதத்திலையும் கடன்பட்டு இருக்க மாட்டார் பாருங்களா. அவனுக்கு பலன் தீர்ந்தாச்சு, ஜீரோ தான் அவனுக்கு கிடைக்க போகுது. அதான் அந்த வார்த்தை அங்க யூஸ் பண்ணிருக்கிறத பாக்குறோம் பாருங்களேன். அதனாலதான் பலன் போது மாயமாலமா செய்யும் போது மனுஷங்கிட்ட இருந்து வர புகழ் அதோடு பலனா முடிஞ்சு போகுது. பிதா கிட்ட இருந்து எந்த பலனும் நமக்கு கிடைக்காது, அதுல இருக்கக்கூடிய ஆபத்தை நம்ம அதில் அதை பார்க்கிறோம். சரி, நியாயமான நல்ல இருதயத்தில் செய்யும் போது நமக்கு கிடைக்கிற பலன் எங்க இருக்கு, அதான் 3வது வசனத்தில் சொல்றார்,
தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்கிறது.
இதை நம்ம பார்த்துட்டு நம்ம நினைச்சுக்க கூடாது, ஓ இப்படி எல்லாம் தவறா செஞ்சா தவறா போயிட போகுது அதனால தாங்க நான் தர்மமே செய்யறதில்ல அப்படின்னு சில பேர், ஓ இப்படி எல்லாம் தவறாலாம் செய்யக்கூடாது அதனால நான் தர்மமே செய்ய மாட்டேன்னு சொல்றது, அது டபுள் பாவத்தை செய்யற மாதிரி இல்லைங்களா. ஆண்டவர் கற்பனையை மீறுற மாதிரி, அதுக்கு ஒரு சாக்கு சொல்ற மாதிரி. அதுக்காக இவர் சொல்லல, நீ நியாயமான விதத்தில் செய்யும் போது மிகுந்த பலன் பிதா கிட்ட இருந்து உனக்கு இருக்கு. அதைத்தான் நம்மள என்கரேஜ் பண்றாரு, நியாயமான விதத்தில். நியாயமான விதத்தில் எப்படிங்க செய்யணும், பிதா கிட்ட இருந்து பலன் வரும்படிக்கு நான் எப்படிங்க நியாயமான விதத்தில் செய்யணும் அப்படின்னு இங்க சொல்லித்தரார். எப்படி, நீ தர்மம் செய்யும் போது உன் இது என்னங்க, இது வலது கை, நான் என் ரைட் ஹேண்டு செய்யறது போய் லெப்ட் ஹேண்டுக்கு தெரியாம இருக்கணும் அப்படின்றார். இது எப்படி செய்யறது, இது என்ன பழமொழியா பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னா, இத வந்து அந்த காலத்துல எபிரேயருங்க வந்து ரொம்ப கிராபிக்கலா பேசுவாங்க இல்லைங்களா. ஒரு பழமொழி தான், ஒரு பழமொழி மாதிரி ஒரு பேசுறாரு. எப்படின்னா, இத நீ ஒரு தர்ம காரியம் செய்யும் போது ஒரு தன்னிச்சையாக எந்த கட்டாயமும் இல்லாம உடனடியாக செய்யறத பத்தி தான் இது பேசுது பாருங்களேன். ஒருவேளை நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, நடந்து போகும்போது திடீர்னு ஒரு தேவைப்படுது, திடீர்னு ஒரு தேவையை பாக்குறீங்க, அந்த இடத்துல யாருமே இல்ல, திடீர்னு ஒரு கஷ்டத்தை பாக்குறீங்க, அந்த சமாரியன் உளுந்திருந்த மாதிரி அதை பார்த்துட்டு உடனே கால்குலேட் பண்றது இல்லை. ஐயோ என்ன பண்றது, இவருக்கு எத்தனை பேர் பாக்குறாங்க, என்ன பண்ணா எனக்கு என்ன வரும், ஏது வரும், அதெல்லாம் யோசிக்காம ஸ்பான்டேனியஸா உடனே அந்த தேவையை பார்த்து மனதுருகி என்கிட்ட அது இருக்குதா இது இருக்குதா எவ்வளவு இருக்குதான்னு உடனே என்னால என்ன முடியுமோ அதை எடுத்து உடனே ஸ்பான்டேனியஸா செய்யறத பத்தி தான் அவர் பேசுறாரு. பாருங்களேன், உடனே யோசிக்காம தன்னிச்சையாக ஒரு தேவை இருக்கு, உடனே லெப்ட் ஹேண்ட் இங்க இருக்குது, ரைட் ஹேண்டு உடனே எடுத்து உதவுது. அது லெப்ட் ஹேண்டுக்கு என்னன்னு கூட தெரியல, திடீர்னு யோசிக்கிறது கூட டைம் இல்லை, யோசிச்சு போய் தானே இங்க போறது, அது யோசிக்கிறது கூட டைம் இல்லாம ஸ்பான்டேனியஸா எடுத்து உதவுறத பத்தி அவர் பேசுறாரு. பாருங்களேன், அவங்க ரொம்ப கிராபிக்கலா பேசுறது உண்டு. ஈப்ரூஸ் அதை வச்சுதான் அவர் சொல்ற. ஒருவேளை நீங்க ஒரு ஒரு தேவையை பாக்குறோம், யூஸ்வலா நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கால்குலேட் பண்ணுவோம், ரொம்ப யோசிப்போம், இதை செய்யறதுனால முதலாவது எனக்கு என்ன கிடைக்க போகுது, இதை செய்ய முடியுமா, இதை செஞ்சா எவ்வளவு செலவாகும், அப்படிலாம் கால்குலேட் பண்ணி யோசிச்சுட்டு செய்யாம தன்னிச்சையாக ஸ்பான்டேனியஸாக இலவசமாக இறக்கத்தோடு செயல்படணும். லெப்ட் ஹேண்டுக்கு அது தெரிய கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்பான்டேனியஸா செயல்படணும். அதான் நமக்கு யூஸ்வலா ரைட் ஹேண்டு தான் நமக்கு எல்லாம் ஆக்டிவா இருக்கிறது இல்லைங்களா, அதனால ரைட் ஹேண்டோடு உடனே செய் அப்படின்றது. இதுல இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன, நம்ம உடனே அப்படி நினைச்சு ஒரு தேவையை பார்த்து ஆண்டவர் உதவணும்னு சொல்லி இருக்கிறாரேன்னு உடனே அந்த தேவையை சந்திக்கும் போது அந்த லெப்ட் ஹேண்டுக்கு தெரிய கூட தெரியாது. லெப்ட் ஹேண்டுக்கு தெரியாத இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு கையில நம்ம கை தட்ட முடியாது தெரியுமா இல்லைங்களா, ஒரு கையில கை தட்ட பார்த்துருக்கீங்களா, கை தட்ட முடியாது. அந்த லெப்ட் ஹேண்டு உன்னில் இருக்கிற இன்னொரு பாகத்துக்கும் தெரியாதபடிக்கு அது செய்யும் இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது செஞ்ச உடனே அது செஞ்சு மறந்துரு, இதை செஞ்சு நீ போய் மத்தவங்களுக்கு உன் மனசுல அதை பதிஞ்சு உன்னை நீ பாராட்டிக்கிட்டு யூஸ்வலா தானே செய்யறது, என்ன மாதிரி உதவி செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், நம்ம எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நம்மள நம்ம பாராட்டிக்கிட்டு நமக்கே நம்ம கை தட்டிக்கிட்டு சரி இது பத்தாது ஒரு நாலஞ்சு பேர் கை தட்டணும்னு சொல்லி ஊரெல்லாம் போய் அது சொல்றத விட்டு மத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னுல இருக்கிற பாதி பாகத்துக்கும் தெரியாத படிக்க அதை நடந்துக்க செஞ்சு உடனே மறந்துரு, அது அவ்வளவு பெரிய விஷயமாவே பார்க்காது. எந்த அளவுக்கு பெரிய விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம், ஒரு காரியத்தை செஞ்சு அது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல நான் செஞ்சதுன்ற அளவுக்கு நினைச்சு என்னல இருக்கிற இன்னொரு பாகத்துக்கும் தெரியாதபடிக்கு நம்ம இருந்துருது, அது போய் மத்தவங்களுக்கு ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோமா, சொல்லவே மாட்டோம். அதைத்தான் ரகசியமா செய், அது உன்னில பெரிய விஷயமாவே அதை பார்க்காத, அதைத்தான் அவர் அங்க வலியுறுத்தி சொல்றது. அப்படி நீ செய்யும் போதுதான் பிதாவினிடத்தில் உனக்கு பலன் உண்டு. அப்படி செய்யும் போது எங்கெங்க பாஸ்டர், அப்படியெல்லாம் நம்ம செய்ய போனோம்னா நான் மாட்டிக்கிட்டு அப்புறம் முழிக்கிற மாதிரி ஆயிடுமே, லைவ்லியா குயிக்லியா உடனே ஸ்பான்டேனியஸா செய்யுங்க அப்படின்னா அதான் அவர் கொடுக்கற ப்ராமிஸ். நீ அப்படி செய்யறவனா இருந்தா ஊரெல்லாம் பிரபலம் படுத்தாம ஒரு தயவை பார்த்து ஆண்டவருடைய கட்டளையை பார்த்து உடனே உதவுறவன் இருந்தா பிதாவை ரகசியத்துல பாக்குற பிதா வெளிரங்கமா உன்னை பார்த்துக்குவார், உனக்கு பலன் அளிப்பார். இப்படி நீ செய்யறவனா இருக்கணும், அது நீ செஞ்ச மாதிரி பிரபலப்படுத்தக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னா பாருங்களேன், அதான் நாலாவது வசனத்துல அதுக்கு விளக்கப்படுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, செய்யறத வந்து நம்ம ரகசியமா செய்யணும், நம்ம மனுஷர் கண்ணு பார்க்கணும்னு செய்யறோமா கடவுளுடைய கண்ணு பார்க்கணும்னு செய்யறோமா, மனுஷர்கள் காண வேண்டும்னு செய்யறோமா கடவுள் காண வேண்டும்னு செய்யறோமா, அதுலதான் கான்ட்ராஸ்ட் இருக்கு. கடவுள் பார்க்கிறாரு, அது அவர் முன்பதாக நான் இறக்கப்படணும்னு கட்டளிட்டு இருக்காரு, அதனால நான் செய்வேன், செஞ்சுட்டு அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்க கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அதுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. சில பேர் வந்து எவ்வளோ நேரத்தை நான் கொடுத்துருக்குறேன், இந்த சபைக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்துருக்குறேன், ஆனால் அதை அப்ரிஷியேட் பண்றவங்க எனக்கு யாருமே இல்லையே, அதனால நான் இன்னுமே கொடுக்காம விட்டுருவேன், என்னை யாரும் மதிக்கிறதே இல்லை அப்ரிஷியேட் பண்றது இல்லை அப்படின்னு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படி நமக்கு என்ன வந்துச்சுன்னா நம்ம மனுஷர்கள் காணணும்னு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் சொல்லல, யாரும் அப்ரிஷியேட் பண்ணல, நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா என் பிதா அந்த ரங்கத்தில் கொடுக்கறவங்கள அந்த ரங்கத்துல பிதா பாத்துக்குவார். நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும், உங்களுக்கு மனுஷர்கள்கிட்ட பலன் வேணுமா பிதா கிட்ட பலன் வேணுமா, இதுதான் கேட்கிறேன். யார்கிட்ட பலன் விரும்புறீங்க, மனுஷர்களுடைய அப்ரிஷியேட் வேணுமா மற்றவர்கள், இதுதான் இதுல இருக்கிற விஷயம். கொடுக்கும்போது ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்ன்ற நோக்கத்தோடு மாத்திரம் கொடுக்கணும். அது என்ன மற்றவர்களுக்கு தெரியறது தெரியாதது மாத்திரம் இல்ல, என்ன இருக்கிற இன்னொரு பாகத்துக்கும் அது தெரியாது, கொடுத்து மறந்துடுறது. அது ஒரு பெரிய விஷயமாவே ஆக்குறது இல்ல. சில பேர் வந்து சில பேருக்கு உதவி செய்யறது, உதவி செஞ்சு அவங்க நன்றியா இருப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பாக்குறது, எனக்கு வந்து எத்தனை வாட்டி தேங்க்ஸ் சொல்றாங்க பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்குறது. அவங்க எதுவுமே சொல்லலன்னு வச்சுக்கோ, வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க, ஒண்ணுமே சொல்லல, போனும் பண்ணலன்னா சே இவனுக்கு இன்னொரு வாட்டி உதவவே கூடாது. அப்படி நம்ம உதவி செஞ்சிருந்தோம்னா அது வந்து மனுஷர்களுக்காக செஞ்சிருக்கிறோம். பாருங்களேன், இதெல்லாம் நம்ம எவ்வளவு கடிந்து கொள்ளுது. எல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலத்துக்காகத்தான், மனுஷர்களுக்காக நம்ம செய்யறோம். நம்ம செய்யறது நம்ம சப்கான்சியஸ்ல அது செட்டில் ஆகவே விடக்கூடாது. அப்படின்னா அது செட்டில் ஆகி நம்ம, ஏன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டோம்னா சாவர வரைக்கும் மறக்க மாட்டோம் இல்லைங்களா, அவனுக்கு கொடுத்த அவனுக்கு கொடுத்தேன்னு. அப்படி நம்ம மாத்திக்கணும், நம்ம நமக்கு செட்டிலாகவே விடக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, ஆண்டவருடைய உதவி செஞ்சு நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு, அதை கொடுத்து மறந்துடணும், கொடுத்து மறந்துடணும். அதாங்க ஆண்டவர் சொல்றது, நம்ம எப்போ லாஸ்ட் டைம் கொடுத்தோம் அப்படின்றதே ஞாபகம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்களேன், மத்தேயு 25:31, நியாய தீர்ப்பு வருகிறது, எல்லோரும் வந்து நிக்கிறாங்க, நாங்க அதை செஞ்சோம் ஆண்டவரே, இதை செஞ்சோம் ஆண்டவரேன்னு. ஆனா சில அவருடைய மக்களை ஆண்டவர் பார்த்து அவரு 31 என்ன சொல்றாரு பாருங்க,
அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவரால் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
அப்ப வீட்டு நியாய தீர்க்க வராரு. அப்போ 34 என்ன சொல்றாரு,
அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா நீதிமான்கள் கவனிங்களா, இங்க தான் நீதியை பத்தி பேசிட்டு வர்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, ஏழையா இருந்த, தாகமா இருந்த, பசியா இருந்த எனக்கு நீங்க எல்லாம் உதவினீங்க. இவங்க கேக்குறாங்க, எப்ப ஆண்டவரே செஞ்சோம், அங்க செஞ்சது தெரியலையே, எப்ப செஞ்சோம் அப்படின்றாங்க. ஏன் அவங்களுக்கு அப்படி வருது, இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க, ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க இப்படி செஞ்சதுனால, அவங்க செஞ்சு அவங்களுக்கே அவங்க ரைட் ஹேண்டு செஞ்சது லெப்ட் ஹேண்டுக்கே தெரியல, இதெல்லாம் அவங்க செஞ்சதா அவங்க நினைச்சு கூட பாக்கல, ஞாபகத்திலையும் வச்சுக்கல, மறந்துட்டாங்க அவங்க ஆயுசுல, எப்ப செஞ்சதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல, ஆனா செஞ்சிருக்கிறாங்க. நல்ல உதாரணம் இல்லைங்களா. இப்படி நீதிமான்கள் தான் அப்படி செய்வாங்க. அப்படி செய்யும் போது தங்களுடைய ரைட் ஹேண்டு செஞ்சது லெப்ட் ஹேண்டுக்கு தங்க மனசுலயே இல்ல, எப்ப ஆண்டவரை செஞ்சோம், ஜெயில போய் காத்துனவன், செஞ்சமா செஞ்சமா எங்கேயோ செஞ்சமான்ற மாதிரி அப்படித்தான் நம்மள செய்ய சொல்ற. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பதாக நாம் நீதி செயல்களை இப்படித்தாங்க செய்யணும், செஞ்சு மறந்துடணும். லாஸ்ட் டைம் எப்ப செஞ்சோன்னே தெரியக்கூடாது. ஒரு காரியம் அருமையா ஒருத்தர் சொல்றாரு, ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம மறக்காம வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த காரியத்தை ஆண்டவர் மறந்துடுவாரு. ஒரு காரியத்தை செஞ்சு நம்ம மறந்துட்டோம்னா அதை ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்குவார் இல்லைங்களா. அப்படித்தான் நம்ம செய்யணும், ஆண்டவர் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமா, ஆண்டவர்கிட்ட பலன் பாருங்களேன். ஆகவே இதுல ஒன்னும் ஒரு ஒரு எச்சரிக்கை, எதை படிக்கும் போதும் ஒரு வார்னிங் நம்ம கொடுக்கணும். அதனால வெளிரங்கமா செய்யறது காரியங்களை குறித்து ஆண்டவர் எந்த பலனும் கொடுக்க மாட்டாருன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. சில அநேக நேரங்களில் வெளிரங்கமா மற்றவங்களுக்கு உதாரணமா இருக்கணும்ன்றதுக்காக, மற்றவங்களை ஊக்குவிக்கணும்ன்றதுக்காக புதிய ஏற்பாடு சபையிலையும் கொடுக்கும் போது மற்றவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன புகழ்வாங்கன்ற எண்ணத்துல இல்ல. ஒரு காரியம் ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேங்க அப்படின்னு அனௌன்ஸ் கூட பண்ணியிருக்கிறாங்க. தேவைக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன்னா ஏன் அதை அனௌன்ஸ் பண்றாங்க, எவ்வளவோ கொடுக்கறாரு பாருன்னு அவங்களுக்கு என்ன இல்ல, மற்றவங்களும் என்கரேஜ் ஆகி கொடுக்கணும்ன்றதுக்காக இல்லைங்களா. அதை அனௌன்ஸ் பண்றதுல தப்பு இல்ல, அதனால அதை நினைச்சு அதனால எனக்கு புகழ்ச்சியை நாடக்கூடாது. சில நேரங்களை ரகசியமா செய்யற, ரகசியமா செய்யறன்னு சொல்லி அது ஒரு கஞ்சத்தனமா பணத்தை சேர்த்து வச்சுக்கிறதுக்கு பொருளாசைக்கு அது ஒரு ஒரு போர்வையா போயிருது. என்னங்க தர்மம் செய்யறன்றீங்கன்னா, இல்ல நான் ரகசியமா செய்யறேன், ரகசியம் ஒரு தர்மமும் அவர் செய்ய மாட்டார், ஆனா ரகசியமா செய்யறன்றதே ஒரு போர்வையா போயிடும் பாவத்துக்கு. பாருங்களேன், ரகசியமா செய்யற ரகசியமா செய்யற இல்ல, சில அநேக நேரங்களில் நம்ம வெளிரங்கமா தான் செய்யணும். இதுல இருக்கக்கூடிய எச்சரிக்கைனா, நம்ம மனுஷர்கள் காணணும்ன்ற எண்ணத்தோடு, புகழ்ச்சி வரணும்ன்ற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அதுல தான் எச்சரிக்கை. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம், இதோடு நம்ம முடிக்கலாம். இதுல முக்கியமான பாயிண்ட், நம்ம செய்து அதை மறந்துடணும். மறக்கும் போது ஆண்டவர் நமக்கு அதுக்கு வெகுமதி கொடுப்பார். 4வது வசனத்துல பாருங்களேன், ரகசியத்தில் செய்யும் போது உங்க பிதா வெளிரங்கமாய் உங்களுக்கு பலன் அளிப்பார். பாருங்களேன், இதுல தாங்க நம்ம பெரிய பிளஸ்ஸிங்க இருக்கு. பிதா கிட்ட நமக்கு பலன் வேணுமா, மனுஷங்க கிட்ட பலன், மனுஷங்க கிட்ட பலன் அதோடு முடிஞ்சு போகுது. ரகசியத்தில் அந்த வசனம் பாருங்களேன், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, பாருங்களேன், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, இந்த பிதா வந்து அந்தரங்கத்தை பார்க்கிறவர், உள்ளத்தை பார்க்கிறவர், அதை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். சரி, இதோடு நம்ம முடிக்கலாம். சில காரியங்கள் பயன்பாடுக்கு நம்ம படிக்கணும். ஒரு 2-3 அப்ளிகேஷன்ஸ் நம்ம படிச்சு முடிப்போம். பாருங்களேன், இதுல அருமையாக அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, என்னை ஆகார் வந்து என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லிச்சு, என்னை காண்கிற தேவன். எபிரேயர்லயும் போட்டிருக்கு, எந்த காரியமும் தேவனுக்கு மறைபொருள் இல்லை, அவர் அந்தரங்கத்துல எல்லாத்தையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இதயத்துல அவன் என்ன செய்யறான்றது மாத்திரம் இல்ல, அவன் எதுக்கு செய்யறான்றதும் ஆண்டவர் தெரிஞ்சுதான் பாக்குறார். பாருங்களேன், ஆண்டவருக்கு முன்பதாக என்ன செய்யறோன்றது பெரிய விஷயம் இல்ல. அதனாலதான் திட்டுறாரு, பரிசேயர்கள் மிஞ்ச முடியாது தர்ம காரியத்துல, சோசியல் சர்வீஸ்ல அவங்கள மிஞ்ச முடியாது காரியங்கள்ல. ஆனா அவங்கள பிரச்சனை என்ன, அருவறுப்பா இருக்க ஆண்டவருக்கு அது, ஏன் அவன் எதுக்கு செய்யறான்றது பிரச்சனை. பாருங்களேன், அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா. இத நான் யோசிச்சு பார்த்த, நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த ஆழத்தை காண்டி நம்ம கிரகிச்சுக்கிட்டோம்னா ஒரே நாள்ல நம்ம வாழ்க்கைய மாறிப்போம். கடவுள் என்னை எப்ப பாரு உள்ள ரங்கத்துல பாக்குற தேவன், என்னை காண்கிற தேவன். யோசிச்சு பாருங்களேன், என்னை ஊடுருவி எப்பவும் பாக்குற தேவன். அந்த பார்வைக்குத்தான் நம்ம வாழ்ற மனிதர்களா நம்ம உறுதி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைய மாறிப்போம். நம்ம வாழ்க்கை பாருங்களேன், மனுஷங்க பாக்குறோன்றதுக்காகத்தான் நம்ம வாழ்றது. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, கடவுள் பார்வைக்கு நம்ம வாழ்றோமா? யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் என்ன பார்க்கிறார், எப்பொழுதும் பார்க்கிறார் அப்படின்னும் போது, சண்டே ஒரு வாழ்க்கை, மண்டேல இருந்து சாட்டர்டே ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்காதுங்க. என்னை பார்க்கிற தேவன், நான் அடிக்கடி எனக்கு சொல்லிக்கிட்டேன், என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவன். நம்ம அடிக்கடி நமக்கு சொல்லிக்கணும், அவர் நம்மள அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாங்க, அவர் கண்ணு எப்ப பாரு என்ன பார்க்குது. அப்படி இருக்கும்போது எப்போ பாரு நம்ம வித்தியாசமா நம்ம நடப்போம். மனுஷருங்க என்ன பாக்குறாங்கன்னு மனுஷர் பயம் நமக்கு போயிடும். நம்ம உலகம் என்ன சொல்லுதோ, என் இச்சை என்ன சொல்லுதோன்றது இல்ல, அவர் என்ன பாக்குறாரு, அவரை பிரியப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்கணும். அதான் என் வாழ்க்கை. எவ்வளவு சிம்பிள் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க, கடவுள் என்ன பாக்குறாரு, அவரை பிரியப்படுத்துற மாதிரி நடந்துக்கணும், அதுதான் எனக்கு வாழ்க்கை. அதை நடந்துகிட்டேன்னா எதை பத்தியும் நான் கவலைப்பட வேண்டியது, அவரின் கண்கள், 2 கண்கள் என்ன பாக்குது, அதை பார்த்துக்கிட்டேன்னா அவர் தான் எனக்கு படி அளக்கிறவர், அவர் தான் எனக்கு வெளிரங்கமா பலன் அளிக்கிறவர். அவர் முடிவு பண்ணாதான் என் குடும்பம் நல்லா இருக்க முடியும், அவர் முடிவு பண்ணாதான் என் வேலை நல்லா இருக்க முடியும், அவர் முடிவு பண்ண, அவர் பார்வையை பிரியப்படுத்துற மாதிரி நான் வாழும். அதை யோசிச்சு பாருங்களேன், அதை யோசிச்சு பார்த்து அந்த உறுதியில நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு நிமிஷத்துல நம்ம வாழ்க்கை மாறிப்போங்க. அவர் என்ன காண்கிற தேவன், அவர் என்ன பார்க்கிற தேவன். அந்த பார்க்கிற தேவனுக்கு முன்பதாக நம்ம இருதயம் எப்படி இருக்கு, அவருடைய புன்னகைக்காக வாழணும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே காலில் எந்திரிச்சு அவர் என்ன பார்க்கிறார், அவர் எந்திரிச்சு அவர் ஸ்மைலோடு நான் எந்திரிக்கணும், அவர் புன்னகையோடு எந்திரிக்கணும், நாள்தோறும் அவரை நான் சந்தோஷப்படுத்தணும். அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறாருன்னு வாழ்ந்தோன்னா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு வித்தியாசமா நம்ம வாழ்க்கை இருக்க முடியும், வாழ்க்கை இருக்க முடியும். தாவீது இதை உணர்ந்து ஒரு டைம்ல சொல்றாரு, தேவனே, மை ஹார்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஓ காட், என்னுடைய இருதயம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க என்ன செய்வாங்க, இங்க என்ன நடக்கும், அங்க என்ன நடக்கும், இது என்ன நடக்கும், அதெல்லாம் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு நிம்மதி எங்க கிடைச்சிச்சு தெரியுமா, நீ என்னை காண்கிற தேவன், அதுல நான் ஃபிக்ஸ்ட். யார் என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு கவலை இல்லை, நீ என்ன பாக்குற உன் பார்வைக்கு நான் வாழ்வேன், மத்ததெல்லாம் நீ பாத்துக்கிய. பாருங்களேன், அதான் அவர் காண்கிற தேவன். 2வதாக பயன்பாடுக்கு இதுல படிக்கணும், ஆண்டவர் நம்முடைய மோட்டுவ குறித்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்களேன். நம்ம என்ன செய்யறோமோ விஷயம் இல்லைங்க, அதை நம்ம அடிக்கடி நமக்கு புரிஞ்சுக்கணும். நல்லதை தானே செய்யறோம், நல்லதை தானே செய்யறோம், நம்ம எதுக்கு செய்யறோன்றத யோசிச்சு செய்யணும். அதுல தான் ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். நம்ம எதுக்கு செய்யறோம், உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க, இன்னைக்கு காலையில நீங்க எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறீங்க, ரெண்டு ஆளுங்களை கற்பனை பண்ணி பாருங்க. இங்க ஒரு ஆளு, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இங்க ஒரு ஆளு, இங்க ஒரு ஆள், ரெண்டு பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து காலையில எந்திருக்கிறாரு, காலையில எந்திரிச்சு ஜவம், காலில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இன்னைக்கு ஓய்வு நாளை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர், இந்த ஓய்வு நாளில் நான் உங்களை போய் துதிக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா வரும்போது பாருங்களேன், எல்லாரும் ஒரே மாதிரி தான் வரும். வரும்போது எல்லாரும் உள்ள வரும்போது ஒரே மாதிரி வரும். சில பேர் லேட்டா வராங்க, லேட்டா வந்து மற்றவங்க ஆராதனை தடை மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கும் தடை பண்ற மாதிரி லேட்டா வந்துடுறோம். அதை நம்ம மாத்திக்கணும். ஏன்னா வரும்போது எல்லாரும் ஒன்னா வராங்க, ஜபம் பண்ணும்போது எல்லாரும் தலையை கீழே குனிகிறாங்க இல்லைங்களா, தலையை கீழே குனிகிறாங்க. எல்லாரும் பாட்டு பாடும்போது எல்லாரும் எந்திரிச்சு பாட்டை பாடுறோம். எல்லாரும் காணிக்க கொடுக்கும்போது எல்லாரும் கையை போடுறோம், காணிக்க கொடுக்குறோம், எல்லாம் முடிஞ்சு வெளியே போறோம். ஆனா ஒருத்தம் பண்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் பண்ணது. ஒருத்தம் பண்ணது ஆண்டவருக்கு அருவெறுப்பா இருக்கு, ஒரு என் மூக்குல புகை, இரிட்டேட்டிங் புகை மாதிரி, ஏண்டா வந்த ஆராதனைக்குன்னு இருக்கு. ஆனா ரெண்டு பேரும் செஞ்சது ஒரே காரியம்தான், ரெண்டு பேரும் செஞ்சது ஒரே மாதிரி தான் செஞ்சாங்க, ஒரே பாட்டை தான் பாடினாங்க. இதுல என்ன வித்தியாசம், எதற்காக செஞ்சாங்கன்றது வித்தியாசம். எதற்காக செஞ்சாங்கன்றது வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் என்ன, எதுல வித்தியாசம், ஒரு மனுஷன் காலையில எந்திரிச்சு கர்த்தாவே இன்னைக்கு ஓய்வு நாள் அவன் நினைச்சு பார்த்து, கடந்த வாரம் ஆண்டவருடைய இறக்கங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்து, எப்போ ஆண்டவரே நான் சபைக்கு போவேன், ஆர்வத்தோடு போய் உன் வார்த்தையை கேட்கணும், உமை ஆராதிக்கணும், மனசார உமை துதிக்கணும் ஆண்டவரேன்னு உள்ள வரும்போதே அமைதியா வந்து இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறோன்னு வந்து அமைதியா உட்கார்ந்து இதயத்தை திறந்து ஜபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு உன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், உன் வார்த்தையை பேசும், என் வாழ்க்கையில என் பாவத்தை சுட்டி காட்டும் ஆண்டவரே, அதை நான் மாத்திக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ற எண்ணத்தோடு வந்து உட்கார்ந்துருப்பான். அதை நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரேன்னு கேட்டு முடிச்ச பிறகு அந்த வெளியே போகும்போது, ஆண்டவர் இந்த பாவத்தை என் வாழ்க்கையில சுத்தி காட்டினாரு, இன்னுமே நான் மாத்திக்க போறேன், ஆண்டவருக்கு பிரியமா நடக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே போறான். அந்த வார்த்தைகளை வந்து மனுஷர் வார்த்தைகளை அவன் மதிக்காம, தேவன்கிட்ட இருந்தே கேட்ட வார்த்தைகளை அவன் எண்ணி வெளியே எண்ணி போறான். அவன் போய் உற்சாகத்தோடு வெளியே போறான். அவனுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோடு வந்து போனான். அது அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதாக்குத்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நமக்கு என்ன, எல்லாரும் ஒன்னா செய்யறாங்கன்னு தெரியும். அவனை ரொம்ப பிரியமா பார்ப்பார். இன்னொருத்தனை யோசிச்சு பாருங்க, அவன் வருஷா வருஷம் சண்டே ஆனா சின்ன வயசுல இருந்தே சபைக்கு வந்தவன், அவன் வரான். ஞாயிற்றுக்கிழமானா சண்டேக்கு வரணும், சில நேரங்களில் காலையில எந்திரிச்சா நம்ம பிரஷ் பண்ணணும் இல்லைங்களா. பிரஷ் பண்ணாம ஒரு ரெண்டு நாள் இருந்து பாருங்களேன், நல்லா இருக்குமா உங்களுக்கு, பிரஷ் பண்ணாம நல்லாவே இருக்காது. அதே மாதிரி இவனுக்கு சண்டே சபைக்கு போலனா நல்லாவே இருக்காது, அதனால சபைக்கு வரான். காலையில எந்திரிச்சு சரி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை சண்டைக்கு போலனா நல்லா இருக்காது, சரின்னு எந்திரிச்சு வரான். ஒரு ஜபம் இல்ல ஒன்னும் இல்ல, காலையில எந்திரிச்சு வராரு. வந்த உடனே சர்ச்சுக்கு வந்த உடனே ஒரு பழக்கமா வந்துட்டு, வந்த உடனே கண்ணு அங்கேயும் அங்கேயும் அலமோதுது அவனுக்கு. ஆண்டவர் சந்நிதத்தில் வந்திருக்குமே, ஆண்டவர் ஆர்வம் இல்லை, ஒரு ஆசை இல்லை, ஒரு பேஷன் இல்லை, அவங்க என்ன துணி போட்டிருக்காங்க, இவங்க என்ன துணி போட்டிருக்காங்க, இவங்க என்ன வராங்கன்னு அங்கே அலமோதுது அவன் மனசு. அலமோதிட்டு சரி பாஸ்டர் வந்து இங்கே உட்கார்ந்தார், வந்த உடனே ஓ ஆராதனை ஆரம்பிக்கும் போது அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு எல்லாம் நிற்கிறார். நின்று அப்புறம் ஜபம் பண்ணும்போது ஜபத்தில் ஒரு பாட்டில் ஒரு இருதயம் இல்லை, ஆண்டவர் செஞ்ச தயவெல்லாம் காமிச்சிருக்கிறாரு, ஒரு ஆர்வம் இல்ல, ஆசை இல்ல, எல்லாரும் பாடுறாங்கன்ற எங்கேயோ மனசு, முடிஞ்ச பிறகு என்னங்க சாப்பிடுறது என்ன பண்றதுன்ற மாதிரி மனசு, ஒரு மனசே இல்ல. இதோ பாடு எல்லாருக்கூடையும் பாட்டு பாடுறது பாருங்களேன், பாட்டு பாடிட்டு சர்மன்ஸ் எல்லாரும் கேட்கிற மாதிரி சர்மன் கேட்கறது, சர்மன் கேட்டு அந்த சர்மன்ல ஏதாவது ஜோக் வருமா, எப்போ இவர் முடிக்க போறாரு, ரொம்ப லாங்கா போறாரு இன்னைக்கு அப்படின்னு கேட்கறது, கேட்டுட்டு சரி பேசி எல்லாம் முடிஞ்ச பிறகு அவன் வெளியே போறது யோசிச்சு பாருங்களேன், வெளியே போனவன் அப்பாடா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு முடிச்சாச்சு, வீட்டுக்கு போய் நம்ம கொஞ்ச நாள் டிவி பார்த்துட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு வெளியே போறான். பாருங்களேன் ரெண்டு வித்தியாசம், இவன் செய்யறது கடவுளுடைய பார்வைக்காக, ஆண்டவர் என்னை காணுகிறாரே, அவரை நான் பார்க்க வந்திருக்கேன், அவரை நான் பேச வந்திருக்கிறேன்னு. ஒரே ஆராதனை தான், ஒரே பாஸ்டர் தான், ஒரே சபை தான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போறான், இவன் வாரம் 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 ஆண்டவருடைய தண்டனை சாபத்தை வாங்கிட்டு போறான். ரெண்டு இந்த மாத்தி கூட சொல்லலாம், இந்த பக்கம் குரூப் நான் பிளேம் பண்ணல. ரெண்டுதான், ஒரே காரியத்தை செய்யறோம், எதற்காக செய்யறோம்ன்றது எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன். யார மனசுல வச்சுக்கிட்டு செய்யறோம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க. சில பேர் பல நாட்களா சபைக்கு வரீங்க, ஏன் வளர்றதுல ஏன் பிரயோஜனம் இல்ல? எக்ஸாமின் யுவர் மோட்டிவ், உங்க நோக்கத்தை ஆராய்ந்து பாருங்க. வெளிரங்கமா ஆண்டவர் உங்களுக்கு பலன் அளிக்கணும்னா நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தா தாங்க முடியும். நல்ல நோக்கம் இருக்கணும் ஆண்டவர்கிட்ட வர்றது. ஆண்டவர்கிட்ட மனுஷ நோக்கத்தோடு மாயமாலத்தோடு அவர் ஆராதிச்சோன்னா நம்ம இருதயம் உதட அவர் ஆராதிக்கலாம், நம்ம இருதயம் அவரை விட்டு தூரம் இருக்கும். இந்த வசனங்கள் நம்ம இதயத்தை ஆராய உதவி செய்யட்டும். தேவன் நமக்கு உதவி செய்து நம்ம எல்லோருமே இன்னும் அதிகமாக உண்மையாக ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்திலையும், கொடுக்கிற விஷயத்திலையும், சபைக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி, கொடுக்கிற விஷயத்துல தாராளமா ஆண்டவரை பார்த்து நம்ம செய்யணும். அதான் முக்கியம், ஆண்டவரை பார்த்து செய்யணும். நம்ம கிரேஸ் ரிஃபார்ம் ட்ரஸ்ட் ஸ்கூலை நடத்துறோம் இல்லைங்களா, அது ஒரு தர்ம காரியம். அது ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணும், மனுஷர்களுக்காக நம்ம செய்யாமல். அது ஒரு காரணியம், மனுஷங்க பார்த்து ஐயோ எவ்வளவோ செய்யறாங்கன்ற எண்ணமே நமக்கு வரவே கூடாது. அதை வந்து எப்பவும் ஆண்டவர் பார்வை, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உதவி செய்யறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதை வச்சுக்கிட்டு மனுஷர் பார்வைகளுக்கு நம்ம செய்யக்கூடாது. அதை நினைச்சு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஜெபம் பண்ணும். எங்கள் அருமையான ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து எங்களை பார்க்கிற தேவனே, அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா நீர். ஆனா மனுஷருங்க பார்க்கிறாங்களேன்றதே நினைச்சு நினைச்சு வாழ்ந்து எங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிற ஜனங்கள் நாங்கள். மனுஷ பார்வைக்கு வாழ்ந்து கண்டது ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. நாங்கள் பல நடைந்து ஆயிற்று என்ற ஒரு சாபத்தை தான் வாங்கி இருக்கிறோம். பரலோகத்துக்கு எந்த பலன் ஆசையும் எங்களுக்கு இல்ல. உலகமேனு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில நாங்கள் முழுகி போறோம் அநேக நேரத்தில். பரலோக பலன் மேல எந்த ஆர்வமும் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. மனுஷ பார்வைகளுக்கு வாழ்ந்தது போதும். அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா, வெளிரங்கமாய் பலன் அளிக்கிற பிதாவை கண்ணோக்கமாய் கொண்டு அவருடைய பார்வையில் வாழுகிற வாழ்க்கை எங்கள் கட்டுத்தாரும் ஆண்டவரே. மாயமான விதத்தில் எங்களுடைய நீதியை நாங்கள் நடப்பியாமல் சபைக்கு வர்றதும் சரி, ஆராதனை செய்யறதும், காணிக்க கொடுக்கறதும் என் பிதா பார்க்கிறாரே, அவருடைய மகிமையை நோக்கி நான் செய்வேன்ற ஒரு பார்வை எங்களுக்கு தாரும். அதுல தான் ஆண்டவரே வெளிரங்கமாய் எங்களுக்கு நீர் பலன் அளிக்கிறீர். அந்த ஞானத்தை புரிந்து வாழ கட்டுத்தார். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென். நாம் போட்டிருக்கிற கடைசி பாட்டு 264வது பாட்டு.